அனைவருக்கும் இந்நேர வணக்கம். உவா கல்வி அமைச்சு உவா சமூக வானொலி இணைந்து நடாத்துகின்ற இக்கல்வி நிகழ்வில் சந்திக்கும் நான் பண்டாரவளை தமிழ் மத்திய கல்லூரியின் நடன ஆசிரியை திருமதி ஸ்ரீதரி லலிதன். அன்பான மாணவர்களே, இன்று உங்களுடன் நான் கலந்துரையாட உள்ள விடயம் இந்திய சாஸ்திரிய நடனங்கள். இந்த சாஸ்திரிய நடனங்களை பார்ப்பதற்கு முன்னதாக மாணவர்களே, குறிப்புகள் எடுத்துக்கொள்வதற்காக தயாராகுங்கள். ஆயக்கலைகள் 64 நாட்டியக்கலையும் ஒன்றாகும். இது பாரத கலாச்சாரத்தின் சூடாமணியாக விளங்கும் ஒளிவீசும் சிறந்த கலையாகும். பரதர் எனும் முனிவர் இக்கலைக்கு இலக்கணம் வகுத்தார். இவர் நாட்டிய சாஸ்திரம் என்னும் நூலை எழுதியுள்ளார். நாட்டியத்தினை பயில்பவர்களுக்கும் காண்பவர்களுக்கும் கற்பிப்போருக்கும் பரலோகம் என்ற சொர்க்கத்தினை பூலோகத்திலேயே அடைய செய்கின்றனர். பிரம்மன் தான் எழுதிய நாட்டிய வேதத்தின் பின்வருமாறு குறிப்பிடுகிறார். இப்பூவுலகத்தில் ஜனன மரண பாசத்தில் விடுபடுவதற்கும் கடவுளை மிக எளிதில் காண்பதற்கும் மனபலம் உடல்பலம் பக்குவ நிலையை பெறக்கூடியதுமான கலை நாட்டியக்கலை ஒன்றே என்று நாட்டியக்கலையின் சிறப்பினை கூறுகின்றார். அத்தோடு திருக்கோவில்கள் இந்திய மொழிகளில் எழுதப்பட்ட நூல்கள் சிற்பம், ஓவியம், கல்வெட்டுகள், அரசு கருவூலங்கள், செப்பு பட்டயங்கள், ஓலைச்சுவடிகள், காகித சுவடிகள், பழம்பெரும் கலைஞர்களுக்கு வழங்கப்பட்ட பட்டயங்கள், பட்டங்கள், சான்றிதழ்கள், பரிசு பொருட்கள், கலைஞர்களின் அறிமுறை எழுத்து வடிவங்கள், சமூக வாழ்க்கை சூழல்கள், இசைக்கலைஞர்கள், மற்ற பழங்கால நாட்டிய கலைஞர்களின் நாட்குறிப்பீடுகள் போன்றவை நாட்டியக்கலைக்கு சான்றுகளாக திகழ்கின்றன. சரி மாணவர்களே, இன்று நாங்கள் முதலாவதாக பார்க்க இருக்கும் நடனம் பரதநாட்டியம். அதற்கு முன்னதாக சரி மாணவர்களே, இந்திய நாட்டின் பிற வகை நடன வகைகள், அதாவது இந்திய சாஸ்திரிய நடனங்கள் என்னென்ன என்பதை பார்ப்போம். முதலாவதாக பரதநாட்டியம், இது தமிழ்நாட்டிற்குரிய நடனம். அடுத்தது மோகினியாட்டம் மற்றும் கதகளி. இந்த இரண்டு நடனங்களுமே கேரள மாநிலத்திற்குரிய நடனம். அடுத்ததாக குச்சிப்புடி, இது ஆந்திர மாநிலத்திற்குரிய நடனம். ஒடிசி அல்லது ஒரிசி என்று அழைக்கப்படும் நடனமானது ஒரிசா மாநிலத்தை சார்ந்த நடனம். அடுத்ததாக மணிப்பூர் என்ற நடனமானது மணிப்பூர் அல்லது அசாம் என்று கூட கூறக்கூடிய மணிப்பூர் மாநிலத்தை சேர்ந்ததாகும். கதக் நடனமானது லக்னோ மாநிலத்தை சேர்ந்த ஒரு நடனமாகும். இன்று நாங்கள் முதலாவதாக பார்க்க இருக்கும் நடனமானது பரதநாட்டியம். இந்த பரதநாட்டியத்தின் தொன்மையினை முதலாவதாக பார்க்க இருக்கும் நடனமானது பரதநாட்டியம். பரதநாட்டிய கலை தெய்வீகமானது, மிகவும் தொன்மையானது. இறைவன் நடராஜ பெருமானால் ஆடப்பட்டது. பாவம், ராகம், தாளம் இவை மூன்றும் இணைந்த தன்மையுடைய கலைதான் பரதநாட்டியம். இறைவன் ஆடும்போது முதலில் அவரது அசைவுகளினால் அண்டத்திலிருந்து பேரொளி எழுந்தது. அவரது ஆட்டத்தை கண்ட தேவர்களும் முனிவர்களும் அப்சரஸ்களும் தேவகணங்களும் வியந்தனர். பரதநாட்டியம் என்ற பெயரை ஆராய்வோமேயானால் பரத நாட்டு இயம் என்று பிரித்து அர்த்தத்தை உள்நோக்கி பார்த்தால் பரபதம் என்ற பெயரே மருவி பரத என்று சுருக்கமானதால் பொருள் கொண்ட பரபரதம் என்றால் முக்தி நிலை என்று பொருள்படும். பர என்றால் ஒன்றாக ஓரிடத்தில் நிலைத்து நிற்றல் என்று பொருள்படும். பரத எல்லாம் வல்ல இறைவன் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தில் ஓரிடத்தில் நிலைத்து நிற்றல். நாட்டு நலம் கூத்து என்றும் கலப்பினம் என்றும் இயம் வாத்தியம் சக்தியுடன் கூடுதல் என்றும் இயமான் என்பது ஆன்மா என்றும் பொருள்படும். பரமாத்மாவுடன் இசையாலும் நடனத்தாலும் ஜீவாத்மாவானது கலந்து ஒரே சக்தியுடன் நிலைத்து நிற்றல் ஆகும். இதனையே இதன் உள்ளர்த்தமாக கொள்ளலாம். நட் என்றால் பாத்திரங்களை ஏற்று கூத்துக்கட்டும் நடிகன் என்றும் பொருள்படும். புற உலகில் வாழ்க்கையில் நடிகனாக நடித்துக் கொண்டிருக்கும் ஜீவாத்மாவானது தலைவனாக விளங்குவதால் ஜீவாத்மாக்களுக்கு தலைவனாக விளங்குவதால் இறைக்கு நடராஜர் என்னும் பெயர் வந்தது. பரத முனிவர் கிறிஸ்துக்கு முன் 400 நாட்டிய சாஸ்திரம் என்னும் நாட்டிய இலக்கண நூலை எழுதியுள்ளார். ரிக், யசூர், சாமம், அதர்வனம் என்பன 4 வேதங்களாகும். இந்த 4 வேதங்களிலிருந்து 4 உபவேதங்கள் தோன்றின. அவையாவன ஆயுர்வேதம் அதாவது மருத்துவம், காந்தர்வ வேதம் இதனை இசை என்போம், தனுர்வேதம் வில்வித்தை கொண்டது, அர்த்த சாஸ்திரம் இது வந்து அரசியல் ஆகும். கந்தர்வ வேதத்தில் இசையும் நாட்டியமும் அடங்கி உள்ளது. அறம், பொருள், இன்பம், வீடு என்ற தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் ஆகிய 4 செய்திகளை பற்றியே வேதம் கூறுகிறது. பிற்காலத்தில் ஆடற்கலை கூத்து நாடகம் என்ற பெயரில் வழங்கி வந்தது. மாணவர்களே, இதில் வசன நாடகமும் இசை நாடகமும் நாட்டிய நாடகம் ஆகிய 3 இணைந்த தன்மையுடைய கலை பரதக்கலை ஆகும். சுமார் 60 ஆண்டுகளுக்கு முன்னர் சதிராட்டம் என்ற பெயரில் வழங்கப்பட்டது. 12 தாண்டவங்களிலே கௌரி தாண்டவத்தின் பாவத்திலிருந்து பகரமும், சந்தியா தாண்டவத்திலிருந்து ரகரமும், ஆனந்த தாண்டவத்திலிருந்து தகரமும் என்ற சக்தியும் சேர்த்து பரதம் என்ற பெயர் உண்டாயிற்று. பரதம் என்ற பெயர் எவ்வாறு உருவானது என்பதை நாம் சற்று ஆழமாக பார்த்தோம் இல்லவா? அடுத்ததாக இந்த பரத நாட்டியத்தின் ஆரம்ப நிலை அரமண்டி அரைமண்டி என்பது மிக முக்கியமான ஒரு விடயமாகும். அரைமண்டி, முழுமண்டி போன்றவை அதிகமாக பிரயோகிக்கப்படுகின்றது. இந்த பரதநாட்டியத்தில் அடவுகள் முதற்கொண்டு அதன் பின்னர் அலாரிப்பு முதல் தில்லானா வரையிலான உருப்படிகள் காணப்படுகின்றன. பரதநாட்டியமானது உலகில் பல இடங்களில் அனைவராலும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கற்று வரக்கூடிய ஒரு நடன வகையை சேர்ந்தது. இந்த நடனத்தின் நிகழ்ச்சிகள் மேடை நிகழ்ச்சிகள் என்று பார்ப்போமே ஆனால் ஆடை அலங்காரங்கள் பெண்களுக்கு வேறு ஆண்களுக்கு வேறுவாக அமைக்கப்பட்டிருக்கும். இதில் ஒப்பனை முறை அப்படி என்று பார்த்தோமே ஆனால் ஆடை ஆபரணங்கள் தலை முதல் கால் வரை அனைத்துமே கற்களால் பதிக்கப்பட்ட தங்க நிறை ஆபரணங்களாகவே நாங்கள் பிரயோகிக்கின்றோம். மேடை நிகழ்வுகளில் பக்கவாத்தியமாக காணப்படுபவர்கள் அதாவது நட்டுவனார், பாடலை பாடுபவர் மற்றும் பக்கவாத்தியமாக மிருதங்கம் நாங்கள் பயன்படுத்துகின்றோம். இந்த பக்கவாத்தியமானது சின்னமேளம் என்று அழைக்கப்படும். இந்த குழுவினர் ஆடுபவர்க்கு வலது பக்கமாகவே அமர்ந்து காணப்படுவார்கள். சரி மாணவர்களே, இந்த பரதநாட்டியத்தில் 4 வித அபிநயங்கள் நடன உட்பிரிவுகள் காணப்படுகின்றது. ஆடலில் மிக முக்கியமான நிலையை நான் குறிப்பிட்டது போல் அரைமண்டி, முழுமண்டி மற்றும் நாட்டியாரம்பம் முக்கிய இடத்தை பெறுகின்றது. இதில் நவரசங்களுக்கும் ஹஸ்தங்கள் பேதங்கள் விநியோகங்களுக்கும் முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது. இதனை அலாரிப்பு முதல் தில்லானா வரை ஆடப்படும் உருப்படிகளை சேர்ந்த கோர்வையினை நாம் ஒரு மார்க்கம் என்று அழைக்கின்றோம். இப்போது மாணவர்கள், நம் பரதநாட்டியத்தை பற்றி இவ்வளவு இப்போது பரதநாட்டியத்தில் நாம் பார்த்த சில விடயங்களை மீண்டும் ஒருமுறை சிறு குறிப்பாக பார்த்துக் கொள்வோம். பரதநாட்டியமானது தென்னிந்தியாவில் தோற்றம் பெற்றது. பாரத தேசத்தில் பரத முனிவரால் பாவ ராக தாளம் கொண்டு ஆக்கப்பட்டது. நான்கு அபிநயம், அதாவது ஆங்கிக் அபிநயம், வாச்சிக் அபிநயம், ஆகாரி அபிநயம், சாத்விக் அபிநயம் கொண்டது உள்வாங்கப்பட்டிருக்க காணப்படுகின்றது. நடன உட்பிரிவுகளை கொண்டது. இதனை தாசியாட்டம் என்றும் சதிராட்டம் என்றும் அழைக்கப்பட்டது. ஆடலின் முக்கிய நிலையை அரைமண்டி முழுமண்டி அரைமண்டி முழுமண்டி காணப்படுகின்றது. அலாரிப்பு தொடக்கம் தில்லான வரையிலான உருப்படிகள் காணப்படுகின்றன. நவரசங்கள், ஹஸ்தங்கள், பேதங்கள், அபிநயங்கள், ஸ்லோகங்கள் போன்றவை காணப்படுகின்றது. கர்நாடக இசை பயன்படுத்தப்படுகிறது. பக்கவாத்தியமாக மிருதங்கம் பயன்படுத்தப்படுகின்றது. பக்கவாத்திய கலைஞர்கள் ஆடுபவர்க்கு வலது பக்கமாக அமர்ந்திருப்பார்கள். ஆடை பல வர்ணங்களில் உண்டு. பஞ்சகச்சம் என்ற ஆடை ஆண்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கின்றது. தலை முதல் கால் வரை பதித்த கல்பதித்த தங்க நிறத்தில் ஆபரணங்கள் அணியப்படும். சரி மாணவர்களே, இப்போது பரதநாட்டியத்தை பற்றி பார்த்த விடயங்களில் சிறு குறிப்புகளை நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கும் நடனமானது மோகினி ஆட்டம். மோகினி ஆட்டம் கேரள நாட்டில் தோன்றியதாகும். சுவாதி திருநாள் மகாராஜா மற்றும் தஞ்சை நால்வரும் இணைந்து இந்த நாட்டியத்தினை கொண்டு வந்தனர். இது பரதநாட்டியம், கதகளி ஆகியவற்றின் செயல்முறைகளை கொண்டு வடிவமைக்கப்பட்டது. கதகளி நடனத்தின் பாதங்களை அகற்றி வைத்து ஆடுவதை போல மோகினி ஆட்டமும் ஆடப்படுகிறது. ஸ்ருங்கார ரசத்தையும் லாசியத்தையும் முக்கிய அம்சமாக கொண்டுள்ளது. பரதநாட்டியத்தின் நாட்டிய மார்க்கங்களைப் போலவே ஜதீஸ்வரம், சப்தம், வர்ணம், பதம் போன்ற நடன உருப்படிகளும் உள்ளன. திருமால் மோகினி அவதாரத்தில் காண்போரை வியக்கும் வண்ணம் மனம் மயங்க செய்தமையால் மோகினியாட்டம் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு வெள்ளை நிற ஆடையில் பொன்னிற வண்ண முகத்தலைகளை கொண்டு அதிக விசிறி மடிப்புடன் கூடிய அழகிய ஆடைகள் உடுத்தப்படுகின்றன. தலையில் உயரமாக கொண்டைகள் பக்கங்களில் போடப்பட்டு வெண்ணிற மலர்கள் கொன்று வெண்ணிற மலர் கொண்டு சுற்றுவட்டமாக அலங்கரிக்கப்படுகிறது. பொன்னிற நகைகளும் தழுக்கு தாலி அல்லது அதனை இலக்கு தாலி என்றும் காசு மாலையும் ஒட்டியானம் வளையல்கள் சலங்கை அணியப்படும். மோகினியாட்டத்தின் சொற்கட்டு என்னும் உருப்படிகளும் மோகினியாட்டத்தில் சொற்கட்டு என்னும் உருப்படி மிகவும் முக்கியமான ஒன்றாகும். அதாவது பரதநாட்டியத்தில் நாம் எவ்வாறு உருப்படிகளில் முதலாவதாக அலாரிப்பு ஆடுகின்றோமோ அதேபோல் மோகினியாட்டத்தில் சொற்கட்டு என்னும் உருப்படி ஆடப்பட்டு வருகிறது. அடுத்ததாக பந்தாட்டம் என்னும் ஒரு நடனமானது மிகவும் பிரபல்யமாக சிறப்பாக ஆடக்கூடிய ஒரு நடனமாகும். இது பந்துகளை கொண்டும் ஆடப்படும் அல்லது பந்துகள் இல்லாமல் பந்து இருப்பது போன்ற அசைவுகளை கொண்டு ஆடப்படக்கூடிய ஒரு நடனமாகும். பரதநாட்டியத்தை போலவே மோகினி ஆட்டத்திற்கு இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன. இதில் மத்தளம் மற்றும் இடக்கையும் சேர்த்து இசைக்கருவிகளாக வாசிக்கப்படுகின்றது. மாணவர்களே, இப்போது நாங்கள் மோகினி ஆட்டம் பற்றிய சில விடயங்களை கண்டோம் அல்லவா? இதில் இப்போது மோகினியாட்டத்திற்குரிய சிறிய குறிப்புகளை மீண்டும் ஒரு தடவை பார்ப்போம். மோகினியாட்டமானது கேரள மாநிலத்திற்குரிய லாசிய நடனம். மோகினியாட்டம் உருவாவதற்கு சுவாதி திருநாள் மகாராஜா காரணமாக இருக்கிறார். சுவாதி திருநாள் மகாராஜா காரணமாக இருந்துள்ளார். ஸ்ருங்கார ரசமும் லாசியமும் முக்கிய அம்சங்களை பெறுகின்றன. திருமால் மோகினி அவதாரத்தில் காண்போரை வியக்கும் வண்ணம் ஆடி மனமயங்க செய்தமையால் மோகினி ஆட்டம் என்று அழைக்கப்படுகிறது. உருப்படிகளை சொற்கட்டு பந்தாட்டம் என்பன முக்கிய இடங்களை பெறுகின்றன. பக்கவாத்தியமாக மத்தள மடக்கை பயன்படுத்தப்படுகின்றன. கிருஷ்ண பணிக்கர் என்பவரால் இக்கலை வளர்க்கப்பட்டது. மோகினியாட்டம் கலைஞர்கள் கல்யாணி அம்மா, மாதவி அம்மா, சின்னம்மா, ராகினி தேவி போன்றோர் முக்கிய இடம் பெறுகின்றனர். தற்போது மிர்னாலினி சாராபாய், இவர் மோகினியாட்டத்தில் கலாநிதி பட்டம் பெற்றவர் போன்றோர் குறிப்பிடத்தக்கவர். அத்தோடு பொன்னிற வண்ண முகத்தலைகளை கொண்ட வெள்ளை நிற ஆடைகளை, அதிக விசிறி மடிப்புகளை கொண்ட ஆடையினை அணிவார்கள். குறித்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் மாணவர்களே. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்க போகும் நடனமானது கதகளி. கதகளி ஆட்டம். கதகளி நடனம் கேரள மாநிலத்தில் ஆடப்படும் நாட்டிய நாடகமாகும். கத என்றால் கதை, கலி என்றால் கேட்டு மகிழ்ச்சியாக நேரத்தை கழிப்பது என்று பொருள்படும். திரையாட்டம், தீயாட்டம், கோலம், துள்ளல் என்னும் ஆடல்களிலிருந்து உருவாக்கியது. களரி பயிற்று, படையணி, வேலகணி போன்ற கலைகளுடன் இணைந்து சுவாதித்திருநாள் மகாராஜா 1813 முதல் 1846 தஞ்சை நால்வர், இறைமான் தம்பி 1783 முதல் 1856 போன்ற காலப்பகுதியில் வாழ்ந்தவர். இவ்வாறான கலைஞர்களால் இக்கலை உயர்வான நிலைக்கு கொண்டு வரப்பட்டது. இந்நடனம் ஆண்களால் மட்டும் ஆடப்பட்டு வந்தன. இந்நடனத்தினை கற்பதற்கு கலைஞர்கள் சிறுவயது முதலே உடற்பயிற்சி முறைகளை கையாள வேண்டும். கதகளியின் நிறுத்தமானது வைசாகம் அல்லது வைஷ்ணவ ஸ்தானத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கும். இந்நடனத்தின் அபிநய ஹஸ்தங்களே அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன. ஒப்பனை மற்றும் ஆடை அணிகலன்கள் முற்றிலுமே மாறுபட்ட ஒப்பனை முறைமையை கொண்டது. அரிசி மாவினால் தயாரிக்கப்பட்ட ஒப்பனையுடன் பலவித வண்ண பொடிகளை கலவைகளை கலந்து பல மணி நேரங்களாக இதற்கான ஒப்பனை செய்யப்படும். மாணவர்களே, பரதநாட்டியத்திற்கு நாம் பயன்படுத்தப்படும் ஒப்பனைகளை விடவே இது மிகவும் மாறுபட்ட ஒரு அமைப்பாக காணப்படும். இப்போது நாங்கள் பரதநாட்டியத்திற்கு பயன்படுத்தும் ஒப்பனைக்கு பயன்படுத்தும் பொருட்களில் பான்கேக், ஒப்பனைக்கு பயன்படுத்தப்படும் பொருட்களில் முற்றிலுமே மாறுபட்டதாகத்தான் காணப்படுகின்றது. கண்கள், புருவம், உதடு என ஒப்பனை மிக நேர்த்தியாக செய்யப்படும். ஆடைகள், கிரீடம், புஜ கீர்த்தி அவரவர் உருவத்தை மேலும் பெரிதாக தோன்றும்படி அமைக்கப்பட்டிருக்கும். புருவம், உதடு, கண் போன்ற உபாங்கங்களுக்கு சிறப்பான பயிற்சிகள் செய்யப்படுகின்றது. கதகளி நாட்டியத்தின் பெரிய குத்துவிளக்கு ஏற்றப்பட்டு இரவு நேரம் தொடங்கி விடியும் வரை நடத்தப்படும். கர்நாடக இசையின் பாணியை பாடல்கள் கொண்டுள்ளது. இருவர் பாடுவர். சுத்தமத்தலம், செண்டை, எடதாளம், செங்கலம் ஆகிய கருவிகளை பயன்படுத்துவார். இசைக்கருவி இயக்குவோர் ஆடுவோர்க்கு பின்னால் இருந்து இசைப்பார். இறைமன் தம்பி தச்சாயாகம், தச்சயாகம் உத்ரா, சுயம்வரம் என்று கதகளி நாட்டியத்தில் நாடகங்களை படைத்தன. உன்னாயி வாரியார், இட்டிராரிச்சிமேனன், புத்தியைக்கல் தம்பான் போன்றவர்களும் கதகளியின் மிகச் சிறந்த கலைஞர்கள் ஆவார். கேரளாவின் கலாமண்டலம் இக்கலைக்கு புத்துணர்ச்சி கொடுத்து இக்கலையை வளர்த்து வருகின்றது. சரி மாணவர்களே, இதன் சுருக்கத்தை, அதாவது கதகளி ஆட்டத்தின் சுருக்கத்தை நாம் பார்ப்போம். கதகளியானது கேரள மாநிலத்திற்குரிய நடனம். சமய சடங்குகளுடன் தொடர்புடைய நாட்டிய மரபு கொண்டதாகும். கதகளி உருப்படிகளின் தோடயம், புறப்பாடு, பதிஞ்ச ஆட்டம் என்பன காணப்படுகின்றன. கதகளி பற்றி ஹஸ்தலக்ன தீபிகா என்னும் நூல் கூறப்படுகிறது. கதகளி கதாபாத்திரம், சாத்விகம், ராஜதம், தாமசம் என்ற குணத்தின் அடிப்படையில் மூன்று வகைப்படும். ஒப்பனைக்காரர் சௌட்டிகாரன் என்று அழைக்கப்படுவார். பக்கவாத்தியமாக இருவர் காணப்படுவார். அவரை சிங்கிடி அங்காணி என்று அழைப்பர். சோபனா இசை பயன்படுத்தப்படும். சோபன இசை பயன்படுத்தப்படும். செண்டை பக்கவாத்தியமாக பயன்படுத்தப்படும். கவிவள்ளத்தோல் என்பவரால் கேரள கலாமண்டலம் நிறுவப்பட்டது. சரி மாணவர்களே, நாங்கள் கதகளி பற்றிய விரிவான விடயங்களும் அதன் சுருக்கத்தையும் கண்டோம், பார்த்தோம். முக்கியமான விடயங்களை குறித்துக் கொண்டே வருகின்றீர்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். முக்கியமான விடயங்களை குறித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். அடுத்ததாக நாங்கள் பார்க்கவிருக்கும் நடனமானது குச்சிப்புடி. குச்சிப்புடி நடனமானது பாகவத மேளா நாட்டிய நாடகத்தினை அடிப்படையாக கொண்டது. பரதநாட்டியத்தின் அம்சங்களை கொண்டது. குச்சிப்புடி என்பது ஆந்திர மாநிலத்தில் உள்ள கிருஷ்ண மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமமாகும். நாடக பாணியில் இது அமைந்திருக்கும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கும் நடன வடிவமானது குச்சிப்புடி. குச்சிப்புடி பாகவத மேல நாட்டிய நாடகத்தினை அடிப்படையாக கொண்டது. பரதநாட்டியத்தின் அம்சங்களை கொண்டது. குச்சிப்புடி என்பது ஆந்திர மாநிலத்தில் உள்ள கிருஷ்ணா மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தின் பெயராகும். நாடக பாணியில் அமைந்த இந்நடனமானது பாகவத மேளாவில் மார்க்க பத்தித, தேசிய பத்தித என இரு பிரிவுகளை கொண்டது. தேசிய பத்ததி என்பது கிராமிய விதி மார்க்க பத்ததியை என்பது கிராமிய விதி மார்க்க பத்திதி என்பது கர்நாடக அமைப்பில் அமைந்த ஒன்றாகும். பாகவத மேல நாட்டியம் இந்த பிரிவை சார்ந்தது. இதிலிருந்து தனிவகை நாட்டியத்தை சிந்தேந்திர யோகி என்பவரால் உருவாக்கப்பட்டது. இதற்கு குச்சிப்புடி என்று பெயர் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்நடனம் கடந்த 300 ஆண்டுகளாக வழக்கில் உள்ளது. புராண இதிகாச கதைகளை நடன நாடகமாக நடித்து வந்தனர். பாமா கலாபம், பாரிஜாத பகனம் போன்ற நாடகங்கள் இடம்பெறுகின்றன. தற்பொழுது தனிநபர் ஆடும் பரத நிருத்தியமாக ஆடப்பட்டு வருகிறது. இதில் பாலகோபால தரங்கம் சிறப்பாக ஆடப்படும். அதாவது ஒரு தாம்பாளத்தட்டின் விளிம்பின் மேல் நின்று கொண்டு ஒரு செம்பில் நீரை நிரப்பி அதை தலையில் தாங்கிக் கொண்டும் பல தாள பிரஸ்தாரங்களை பாத அடவுகளாலும் ஆடப்பட்டு வருகின்றன. இது பரதநாட்டியத்தை ஒத்தே காணப்படுகின்றது. பரதநாட்டியத்தை போன்றே சற்று உடையமைப்பும் சிறிதளவு மாற்றப்பட்டு காணப்படும். இந்நடனத்தினை ஆண்கள் பெண்கள் இருபாலருமே ஆடுகின்றார்கள். சரி மாணவர்களே, இதன் சிறு குறிப்பினை பார்ப்போம். மீண்டும் ஒரு முறை குச்சிப்புடி நடனத்தின் சுருக்கத்தினை பார்ப்போம். இந்நடனமானது ஆந்திர பிரதேசத்திற்குரிய நடனம். சித்தேந்திர யோகியால் உருவாக்கப்பட்டது. தஞ்சாவூர் பாகவத மேளா நாட்டிய நாடகத்தை ஒத்தது. பாமா கலாபம், பாரிஜாத பகர்ணம் ஆகிய நாட்டிய நாடகங்கள் பிரபல்யமானவையாகின்றன. பாலகோபால தரங்கம் மிக முக்கியமான ஒரு உருப்படியாக காணப்படுகின்றது. இது கர்நாடக இசையை பயன்படுத்தப்படுகின்றது. இதில் கர்நாடக இசை பயன்படுத்தப்படுகின்றது. மிருதங்கம், சல்லரி பக்கவாத்தியமாக பயன்படுத்தப்படும். நடனத்தை அறிமுகப்படுத்தியவர் சூத்திரதாரி ஆவார். உடை ஒப்பனை பரதநாட்டியத்தை ஒத்தே காணப்படுகின்றது. தரு, தரங்கம், சப்தம் போன்ற உருப்படிகள் காணப்படுகின்றன. சரி மாணவர்களே, குச்சிப்புடி நடனத்தின் விரிவாக்கம் மற்றும் சுருக்கத்தையும் நாம் குறித்துக் கொண்டிருப்போம். விரிவாக்கமும் மற்றும் சுருக்கத்தினையும் பார்த்தோம். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கும் நடனமானது கதக் நடனம். வட இந்தியாவிலிருந்து தோன்றிய நடனமே இந்நடனமாகும். கதக் நடனத்தை அரிகதா கலாச்சேபத்துடன் ஒப்பிடலாம். முகலாய கலாசாரம் கலந்த கலையாக காணப்படுகிறது. பிறகு அரச சபையில் ஆடும் நடனமாகியது. லக்னோ, ஜெய்ப்பூர் ஆகிய இடங்களில் இக்கலை வளர்ச்சியடைந்தது. லக்னோ பாணி, ஜெய்ப்பூர் பாணி என்று பரவியது. இந்நடனத்தை சமஸ்தானத்தில் பாதங்களை வேகமாக தட்டி ஆடுகின்றனர். கதக் நடனத்தில் துரித கால சொற்களும் ஒவ்வொரு மடத்திற்கும் பிரமரி அல்லது சுற்றடவுகளும் இக்கலைக்கு முக்கிய அம்சமாகும். இது ஆண் பெண் இரு பாலராலும் ஆடப்படும் நடனமாகும். இதில் கணேஷ், வந்தனா, அமதா, பரன், கவிதா, துக்கடா, தரானா ஆகிய உருப்படிகள் ஆடப்படுகின்றன. ஆதிதாளம், ஜபதாளம், தாத்ரா, தமர், கிகர்வா, த்ருபத் தந்தாளங்களில் சொற்கட்டுகளுடன் ஆடப்படும். அஷ்டபதி, தும்ரி, ராசலீலை, பஜன் மற்றும் அபிசாரிகா நடன வகைகள் ஆடப்படுகிறது. இதில் பரதநாட்டியத்தை போன்றே அதிகமாக ஹஸ்தங்கள் உபயோகிக்கப்படுவது இல்லை. இதற்கு பக்கவாத்தியமாக தபேலாவே அதிகமாக பயன்படுத்துகின்றனர். இந்நடனத்தில் ஆண்கள் ஷர்வானி அணிந்திருப்பார்கள். பெண்கள் உடலோடு ஒட்டிய பிஜாமா அணிவார்கள். இது சக்ரா எனப்படும். இந்நடனத்தில் தங்கம், வெள்ளியினால் ஆன நகைகள் தலை, கழுத்து, கைகளுக்கு அணிவார்கள். சரி மாணவர்களே, மீண்டும் ஒருமுறை கதக் பற்றிய சுருக்கத்தினை பார்ப்போம். கதக் நடனமானது வட இந்தியாவின் குறிய நடனமாகும். ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசத்தில் ஆடப்படுகின்றது. கதை கோரும் நடனம் ஆகையால் கதா காலேட்சபத்துடன் ஒப்பிடலாம். முகலாயர் கலாச்சாரம் நடனமாக இது அரசவையில் ஆடப்பட்ட நடனமாகும். ஆண் பெண் இருபாலரினாலும் ஆடப்படும் நடனமாகும். இந்நடனமானது பாதங்களை வேகமாக தட்டி துரித காலத்தின் சொற்கட்டுகளுடன் மகுட அடவினை பிரமரி அல்லது சுற்றடவு பயன்படுத்தப்பட்டு ஆடப்படுகின்றது. அத்தோடு கணேஷ, வந்தனா, அமதனா, பரன், பவிதா போன்ற உருப்படிகள் இதில் காணப்படுகின்றன. ஆதி, ஜம்பை, த்ருவதாளத்தின் சொற்கட்டுகள் ஆடப்படும். அஷ்டபதி, ராஜலீலை, பஜன், அபிசாரிகா முதலிய நடனங்கள் உண்டு. பக்கவாத்திய கருவிகள் தபேலா ஆகும். சரி மாணவர்களே, அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கும் நடனமானது மணிப்புரி. இந்த மணிப்புரி நடனமானது இந்தியாவில் மணிப்பூர் மாநிலத்தில் ஆடப்படுவதால் இதற்கு மணிப்புரி என்ற பெயர் வந்தது. இதில் தங்களது சமய உணர்வுகளை வெளிப்படுத்துமாறு ஆடுவர். மணிப்புரி நடனத்தில் ஆங்கிகா அபிநயத்தின் அடிப்படையிலேயே ஆடப்படுகின்றது. நிறுத்திய ஹஸ்தங்களை அதிகமாக பயன்படுத்துவது இல்லை. பல பேர் சேர்ந்து இந்நடனத்தை ஆடுவது வழக்கமாக காணப்படுகின்றது. தாண்டவம், லாசியம் ஆகியன உதாந்த அகம்பா என்றும் அழைக்கப்படும். தாண்டவம் ஆண்களால் ஆடப்படும். சுகுமார நௌபதோபா என்றும் லாசிய நடனம் பெண்களால் ஆடப்படும். புங்கசௌலம் என்று அழைக்கப்படுகிறது. ஆண்கள் டோல்கி என்னும் மத்தளத்தை தோளில் மாட்டிக்கொண்டு சுழன்று ஆடுவார்கள். கர்த்தால் சேரலாம் என்பதில் கைகளால் பெரிய தாளங்களை தட்டி ஆடுவார்கள். இது வைணவ வழிபாட்டின் அம்சமாகும். லுங்கி போன்ற வண்ண ஆடைகளை அணிந்து ஆடுவர். கூடை போன்ற பாவாடைகளை கட்டி அழகிய ஜரிகை வேலைப்பாடுகளுடன் தலையில் முக்காடு போட்டுக்கொண்டு அழகான அணிகலன்களை அணிந்து கொண்டு ஆடுவார்கள். பாதங்கள் ஒன்று சேர்த்து முழங்காலைகளை மடித்து மடித்து ஆடுவர். நாட்டியத்தில் சாலி தல்லினா, ஸ்வரமாலா, சதுரங்கா, கீர்த்தி, பிரபந்தம் முதலிய உருப்படிகள் இடம்பெறுகின்றன. இவை டோல்கி என்ற மேளத்தின் தான்சேப் மின்கேப் தீந்தால் மாச்சா தீந்தால் மேல் மெய்தால் சர்பாக் தஞ்சாப் சார்தாப் ஆகிய தாளங்களில் ஆடப்படுகின்றது. சரி மாணவர்களே, மீண்டும் இந்நடனத்தின் சுருக்கத்தினை பார்ப்போம். மணிப்பூர் மாநிலத்திற்குரிய நடனமே மணிப்புரியாகும். இங்கு முதலில் மக்கள் சிவன் பார்வதியை வழிபட்டனர். பின்பு வைஷ்ணவர்களாக மாறி கிருஷ்ணன் ராதையை வழிபட்டனர். ஆண்கள் உதாந்த அகம்பா என்னும் தாண்டவத்தினையும் பெண்கள் சுகுமார நௌபதோஷியா என்னும் லாசியத்தையும் ஆடினார்கள். புங்கசோளம் நடனத்தில் ஆண்கள் டொல்கி என்ற மத்தளம் தோளில் கட்டி சுழன்று ஆடுவார்கள். இவை இரண்டும் சங்கீர்த்தனம் என்று அழைக்கப்படுகின்றன. அதாவது கர்த்தால் சோளம் என்பது கைகளால் பெரிய தாளங்களை தட்டி வண்ணம் சுழன்று ஆடுதலாகும். இதனைத்தான் இரண்டு சங்கீர்த்தனம் என்று அழைக்கப்பட்டது. லுங்கி போன்ற வண்ண ஆடைகளையும் கூடை போன்ற பாவாடைகளையும் அதில் அழகிய ஜரி வேலைப்பாடுகளோடு உடைய ஆடையினை அணிந்தும் அழகிய அணிகலன்களை அணிந்தும் இந்நடனம் ஆடப்பட்டது. நிறுத்த பகுதியை சாலி லாசியம் தாண்டவம் தோல்னா ஸ்வரமாலா என்று ஆடப்படுகின்றது. இறுதியாக ஒடிசி என்னும் நடனத்தினை நாங்கள் பார்ப்போம். மாணவர்களே, நாங்கள் கடந்து வந்த நடனங்களை பற்றிய சிறு குறிப்புகளை எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். அத்தோடு நாம் இறுதியாக பார்க்க இருக்கும் நடனமானது ஒரிசி நடனம். கலிங்கத்து தேசம், அதை கலிங்க தேசம் என்றும் கூறலாம். கலிங்க தேசத்தின் பாரம்பரியமான நடனம் ஒடிசி ஆகும். ஒரிசா மாநிலத்தில் ஆடப்பட்டு வந்ததால் ஒடிசி என்ற பெயர் வந்தது. பரதநாட்டியத்தை போன்றே ஒத்திருக்கும் ஒடிசி நடனத்தின் திரிபங்கா நிலை முக்கியமானதாகும். திரிபங்கா நிலை என்றால் என்ன? திரிபங்கா நிலை என்பது தலை ஒரு பக்கம், தோளிலிருந்து இடுப்பு வரை ஒரு பக்கம், இடுப்பிலிருந்து பாதம் வரை ஒரு பக்கம் என்று மூன்று நிலைகளில் உடல் வளைக்கப்பட்டு அந்நிலையில் ஆடப்படும். முகபாவம் நிறைந்திருக்கும். ஒடிசி நடனத்தில் ஆடப்படும் உருப்படிகளை பூமி பிரணம், மங்களசரண், பக்னராஜா, பூஜா, படுநிருத்யம், இஷ்டம் தேவா, வந்தனா, ஸ்வரபல்லவி நிறுத்தம், அஷ்டபதி, ஒரிசா பாடல்கள், மோக்யா ஆகியனவை ஆகும். இதன் உடை அலங்காரம் பரதநாட்டிய உடையை போலவே தோற்றம் அளிக்கின்றது. கச்சை கட்டி முந்தானையை விசிறி போல தொங்கவிட்டு தலையில் கொண்டை போட்டு மலர்கள் சூடி அலங்கரித்திருப்பார்கள். வெள்ளி அல்லது வெள்ளை நிறத்திலான அணிகலன்களை அணிவர். ஒடிசி நடனமானது ஹிந்துஸ்தானி கர்நாடக இசை ஆகிய இரண்டின் மரபு சேர்க்கையாகவே அமைந்துள்ளது. இதற்கு வாய்ப்பாட்டும் நட்டுவாங்க தாளமும் மிக முக்கியமானதாக காணப்படும். பங்கவாஜ் எனும் மத்தளம், சாரங்கி, பிடில் போன்ற வாத்தியங்களும் பயன்படுத்தப்படுகின்றன. ஒடிசி நடனத்தின் ஆடல் அசைவுகளை குனராக் ஆலயத்தின் சிறப்பு இயல்பிகளில் ஆலயத்தின் சிற்பங்களில் காணலாம். சரி மாணவர்களே, ஒடிசி பற்றிய விளக்கத்தை நாங்கள் பார்த்தோம். இந்நடனத்தின் சுருக்கத்தை பார்ப்போம். ஒடிசி நடனமானது ஒரிசா மாநிலத்திற்குரிய நடனமாகும். பெண்களால் ஆடப்படும் நடனமாகும். திரிபங்க நிலை காணப்படக்கூடிய ஒரு நடனமாகும். அதாவது தலை ஒரு நிலை, தோளிலிருந்து இடுப்பு வரை ஒரு நிலை, இடுப்பிலிருந்து பாதம் வரை ஒரு நிலை என்று மூன்று நிலைகளை கொண்டது. வாஜ்ய சலனம் எனும் இடையசைவு நடனத்தின் சிறப்பியல்பாக காணப்படுகிறது. ஹிந்துஸ்தானி கர்நாடக இசை மரபு இரண்டும் சேர்க்கக்கூடியதாக உள்ளது. பக்கவாத்தியங்களாக நட்டுவாங்கு தாளம், மத்தளம், சாரங்கி, பிடில், பக்கவாஜ் என்பன பயன்படுத்தப்படும். இதில் உடையலங்காரம் பரதநாட்டிய உடை போல் கச்சை கட்டி முந்தானை விசிறி போல முன் தொங்கவிட்டு காணப்படும். தலையில் கொண்டை போட்டு மலர் சூடி அலங்கரித்திருப்பார்கள். வெள்ளி வெள்ளி நிறங்களில் அணிகலன்களை, வெள்ளி அல்லது வெள்ளி நிறத்திலான அணிகலன்களை அணிந்து இந்நடனத்தினை ஆடுவார்கள். சரி மாணவர்களே, இவ்வளவு நேரமாக நாங்கள் இந்திய நாட்டின் பிற வகை நடன வகைகளை பற்றி பார்த்தோம். அதாவது இந்திய சாஸ்திரிய நடனங்கள் பற்றிய சுருக்கமும், அதனுடைய இந்திய சாஸ்திரிய நடனத்தின் விளக்கமும், அதனை ஒட்டிய சுருக்கமும் நாங்கள் பார்த்தோம். மீண்டும் ஒருமுறை உங்களுக்காக அந்நடன வகைகள் பரதநாட்டியம், கதகளி, குச்சிப்புடி, ஒடிசி, மணிப்புரி, மோகினியாட்டம் மற்றும் கதக் போன்ற நடனங்களை பற்றிய பார்த்தோம். உங்கள் அனைவருக்கும் இது மிகவும் பிரயோசனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். நாங்கள் பார்த்த சாஸ்திரிய நடனங்களுக்குரிய விளக்கத்தினையும் தெளிவினையும் பெற்றிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அதற்கான குறிப்பினையும் நீங்கள் எழுதியிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இன்றைய தலைப்பினுள் கொடுக்கப்பட்ட விடயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையப்பெறும் என்று நினைக்கின்றேன். மீண்டும் ஒருமுறை இன்னுமொரு தலைப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான், திருமதி ஸ்ரீதரி லலிதன். நன்றி மாணவர்களே.